அனுபவிக்கணும். நாம எவ்வளவு முயற்சி பண்ணாலும் துன்பத்தை ஒரு தீவினை முன்னை தீவினை இருந்து அதற்குரிய துன்பத்தை அனுபவிக்க வேண்டிய காலம் என்று இந்த காலம் இருந்ததென்றால், இந்த காலத்திலே நான் என்ன முயற்சி செய்தாலும் அந்த துன்பத்திலிருந்து அந்த துன்பத்தை கடந்து இன்பத்தை அடையக்கூடிய ஒரு நிலையை என்னால் எழுத முடியாது. ஆகையினாலே இந்த வாழ்க்கையிலே நாம் அனுபவிக்க வேண்டிய இன்பங்கள் துன்பங்கள் எல்லாமே வரையறை செய்யப்பட்டவை. இன்னென்ன போகங்களைத்தான் இந்த ஆன்மா அனுபவிக்க வேண்டும் என்று முன்பே வரையறை செய்யப்பட்டு முடிஞ்சாச்சு. கருவிலேயே அந்த வரையறை இருக்கின்றதுன்னு சித்தியார் சொல்லுது. பேரிழவு இன்பமோடு பிணிமூப்பு சாக்காடு என்னும் ஆறும் முன் கருவுட்பட்டது அவ்விதி அனுபவத்தால் ஏறிடும் சொல்வார். அப்ப நம்ம சாதாரணமா நமக்கு ஒரு சந்தேகம் வரும். அப்ப என்ன சார், அப்ப வந்து முயற்சி திருவினையாக்கும், திரு ஆக்கம் திருனா செல்வம், முயற்சி செல்வத்தை கொடுக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும், முயற்சி செய்யாமல் அது வறுமையில புகுத்திடும். ஆக செல்வ வறுமைகள் முயற்சியால்தான், முயற்சியினால் செல்வமும் முயற்சி இன்மையினால் வறுமையும் வருகிறதாக வள்ளுவர் தெளிவாக சொல்லியிருக்கின்றாரே. நீங்க என்னன்னா இப்படி சொல்றீங்க அப்படின்னா, இதான் ஒரு ஒரு குரல் எடுத்து வச்சுட்டு பேசிட்டு இருப்பாங்க. அதே வள்ளுவர் என்ன சொல்லியிருக்கா தெரியுமா, ஆகூடால் தோன்றும் அசைவின்மை, கைப்பொருள் போகூடால் தோன்றும் அடிங்காங்க. என்னெல்லாமோ சிரமப்பட்டு அதுக்கு ஒரே கூட்டுட்டு இருக்காங்க என்ன. ஆக அப்ப நாம என்ன சொல்றப்ப முயற்சினால வந்து பலனே இல்லைன்னு சொல்றோமா? என்ன முயற்சி பண்ணாலும் முன்வினைக்கு ஏற்ற பலனைத்தான் அனுபவிக்க முடியும் அப்படின்னா, அப்ப பண்ணுகின்ற முயற்சிக்கு பலன் இல்லையா என்று சொன்னால், முதல்ல நாம வந்து சைவ சித்தாந்தத்தின்படி முயற்சியின் இடம், முயற்சிக்கு நாம் எந்த இடத்தை கொடுத்திருக்கின்றோம், முயற்சியின் பங்கு என்ன, வினைப்பலனை நாம் வினைப்பலனை தான் நாம் அனுபவிக்கின்றோம். நாம் அனுபவிக்கின்ற இன்பம் துன்பம் எல்லாமே முன்வினையின் காரணமாக வரக்கூடியவைதான். அப்படி இருக்கும் பொழுது முயற்சியின் இடையில ஒன்று இருக்க, இந்த முயற்சியின் பங்கு என்ன என்பதனை நாம் நிச்சயமாக விளங்கிக் கொண்டால்தான் மற்றவர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கெல்லாம் நமக்கு சரியா பதில் சொல்ல முடியும். முதல்ல நமக்கே ஒரு தெளிவு கிடைக்கும். இந்த முயற்சியின் பங்கு என்ன அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய சாத்தங்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், முன்வினைக்கு ஏற்ற பலனைத்தான் நாம் அனுபவிக்க முடியும். ஊழ் அல்லாததை ஊழல்லது உணவாகா உமாவதி சொல்லியிருக்கார். எது முன்வினை பலனோ அதைத்தான் அனுபவிக்க முடியும். அது ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொரு வினைப்பலன் நமக்கு வந்து உரிய காலத்துல தான் அது வரும். ஒரு நல்வினை நம்ம செஞ்சிருக்கலாம், அதனுடைய பலன் நமக்கு வசதிப்பட்ட நேரத்தில் வரணும்னு வச்சா வராது, அதற்குரிய காலத்தில் அது வரும். அப்போ அந்தந்த காலத்தில் கூட்டி வைக்கும் போது என்னென்ன முன்வினை பலனோ அதை தான் அனுபவிக்க முடியும். அப்போ அந்த முயற்சியினால என்ன பலன் கிடைக்கும், இந்த முயற்சியினுடைய பங்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த இருவினை பலன்களை நாம வந்து அதைத்தான் அனுபவிக்க முடியும். அதை அவற்றை அனுபவிப்பதற்கு முயற்சி ஒரு துணை காரணம். ஒரு நல்வினையை செய்திருந்தால் அதன் பயனாக நிச்சயம் இன்பத்தை அனுபவிப்போம், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அந்த இன்பத்தை வந்து யாரு தடுத்தாலும் அந்த இன்பம் நம்ம வந்து சேர்ந்துடும். எத்தனை தடைகள் மீது தடைகள் வந்தாலும் நமக்கு ஒரு நல்வினை இருந்ததென்றால், அதனை அனுபவிப்பதற்குரிய காலமும் கூடி வந்து விட்டதென்றால், நிச்சயமாக அந்த இன்பத்தை நாம் அனுபவிப்பதற்கு யாராலும் தடுக்க முடியாது. அப்ப நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாத்தியா. ஏமா வந்து என்ன எதிர கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே சமயத்தில் ஒரு முன்னை தீவினைக்கு ஏற்ற ஒரு துன்பத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலம் வந்து விட்டதென்றால், அப்பொழுது அந்த துன்பத்தை இருந்து நாம் விடுவித்து நம்மை விடுவித்துக் கொள்ள எவ்வளவு முயற்சி பண்ணினாலும் அதுவும் நடக்காது. அப்ப நம்ம யார் யாரெல்லாம் திட்டுதான், கடவுள் உட்பட எல்லாரையும் திட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். செய்தி வினை இருக்க தெய்வத்தை நொந்தக்கால் எய்த வருமோ இருநிதியம் அப்படின்னு கேட்டார்கள். முன்னே தீவினை இருக்கும் போது அது துன்பத்தை கொடுக்கின்ற காலம் வரும்போது துன்பம் போயிடும். இதுக்கு நம்ம யார யார நோகணும், யாரையும் நோகக்கூடாது, நோகவே கூடாது என்கின்றார் வள்ளுவர். நன்றாங்கால் நல்லதா காண்பவர், அன்றாங்கால் அல்லற்படுவது எவன் என்று கேட்கின்றார். ஆகையினாலே அந்த முயற்சியை செய்கின்றோம் அல்லவா, நல்வினைக்கு ஏற்ற இன்பமா இருந்தாலும் சரி, தீவினைக்கு ஏற்ற துன்பத்தினாலும் சரி, முயற்சி செய்துதான் அனுபவிக்க முடியும். முயற்சி இல்லாமல் அனுபவிக்க முடியாது. அதான் பிற்செயாது அனுபவிப்பது இன்று என்று அருணந்தீசம் சித்தியார சொல்வார். அதாவது அந்த வினைப்பலனை அனுபவிப்பதற்கு முன்பு ஒரு முயற்சி நிகழ்ந்துதான் அந்த வினைப்பயன் இந்த ஆன்மாவை சென்று அடையும். ஒரு இன்பத்தை வந்து நான் வந்து அனுபவிக்கணும் சரி, அல்லது ஒரு துன்பத்தை நான் அனுபவிக்கணும் சரி, ஒரு முயற்சியின் மூலமாகத்தான் நான் அனுபவிக்க முடியும். ஆக முன்னை வினை பலன்களை அனுபவிப்பதற்கு இந்த முயற்சி ஒரு துணை காரணமே அவ்வளவுதான். அப்ப இந்த முயற்சி எனக்கு வரணும் இல்லையா, முயற்சி வருவதற்கு இந்த நீதி நூல்கள்லாம் கருவிகள். அதனால வள்ளுவர் சொல்லி வச்சார், ஒரு நல்வினை பயனை அனுபவிப்பதற்கு அந்த ஊழ் உள்ளவனுக்கு இந்த கருத்துக்கள் எல்லாம் பயன்படுத்தும், முயற்சி திருவினை ஆக்கும், முயற்சி பண்ணு சொல்றார். படிச்சு எல்லாரும் தான் முயற்சி பண்றான், எல்லாரும் அதுல நல்ல முயற்சி பண்றவங்களையும் நம்ம எடுத்துக்கிடுவோம், சோம்பேறிகளை விட்டுருவோம், நம்ம என்ன மாதிரி ஆட்களை விட்டுருவோம். அதை படிச்சு உண்மையிலே நல்லா முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு 10 பேர் முயற்சி பண்றான்னு வைங்க, அந்த பத்து பேருமே சமமான நிலையை அடைகின்றார்களா? இல்ல. ஒருத்தன் அந்த முயற்சிக்கு ஏற்ற முழு பலனை அடைந்து விடுகின்றான், இன்னொருத்தன் கொஞ்சம் ஏதோ முழு பலன் கிடைச்சிட்டாலும் ஏதோ அரையும் குறையுமா ஒரு பலன் அடைதான். இன்னொருத்தனும் அவ்வளவு முயற்சி பண்ணியும் ஒரு பலனும் அடையாம இருக்கான். இன்னொருத்தனும் அவ்வளவு முயற்சி பண்ணியும் அந்த பலனை அடையாது மட்டும் இல்ல, அதற்கு எதிரடையான ஒரு பலன் அனுபவிச்சுதான் இருப்பான். ஏன் அப்படின்னா அவரவருடைய முன்வினையின் உள்ள பேதம் தான். அப்ப யாருக்கு ஒரு நல்ல ஊழல் இருக்கோ அவனுக்கு துணையா இருக்கட்டும் அப்படின்னு அந்த வள்ளுவர் சொல்லி வச்சிருக்காரு. முயற்சி திருவினை ஆக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அறங்களையும் அவனுக்கு சொல்லியிருக்காரு. இனிவை கூறு, வாய்மையை பின்பற்றி ஒழுகு, புறங்கூறாதே, எவ்வளவு கடுமையா சொல்லி சாடியிருக்காரு பாத்தீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் புறங்கூறாமையை சாடியிருக்க மாதிரி வேற இதை இன்னும் ஏதோ சாடியிருப்பாரு. புறங்கூறுதலை சாடுற மாதிரி இன்னொரு விஷயத்தான் சாடியிருக்காரு. அது என்னதுன்னு ஞாபகம் என்னன்னு கேட்டீங்கன்னா, புறங்கூறி பொய்த்தூயில் வாழ்தலின் சாதல் அறங்கூறு மாக்கம் தருங்கார். அவ்வளவு கடுமையா சாடியிருக்காரு. அது என்ன இப்படி போய் இவ்வளவு தூரம் கண்டிச்சிருக்காரு, இதுக்கு போய் சாதலே மேலே சொல்லணுமா அப்படிங்கும் போது இப்ப யோசிச்சு நம்ம பத்தி யாராவது ஒருத்தர் புறங்கூறி நம்ம கேள்விப்பட்டா இந்த குரல் அப்ப சரிதான் மாதிரி நமக்கு தெரியும், அதுவரை தெரியாது அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டேன். இப்படி தொடங்க கடைசியில் என்ன முடிச்சாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த புறங்கூறிட்டு இருக்கானே பின்னால ஒன்னு பேசி முன்னால ரசரிச்சு பேசிட்டு இருக்கானையா, ஏதோ ஒரு தர்மத்துக்காக தான் இவங்களெல்லாம் இந்த பூமி தாங்கிக் கொண்டிருக்கிறது போலும் அப்படின்னு முடிக்கார். அறநோக்கி நோக்குங்கோல் வையம், புறநோக்கி புன்சல் உரைப்பான் குறை, சரிங்களா? ஆகவே இப்படிலாம் வலியுறுத்துறாரு. இந்த தீவினைகளெல்லாம் நீ கைவிடு, இந்த நல்வினைகளை எத்தனையோ நல்வினைகள் சொல்றாரு, இதெல்லாம் கை கொள்ளுங்காரு. படிக்கிறவங்க எல்லாரும் கை கொள்ளுதாங்களா இல்லையா? படிக்கிறவங்க எல்லாரும் கை கொள்றாங்களா இல்லையா? அப்ப என்ன அப்படின்னா, கை கொள்கின்ற ஒரு நல்லூர் இருப்பவனுக்கு அது துணையாக இருக்கட்டும்னு சொல்லி வச்சார். எல்லாமே அப்படிதான், எல்லா வினைகளுமே நீங்க அப்படி எடுத்துக்கணும். அதனால நம்ம சித்தாந்தத்தில் படிச்சதை வச்சு அதெல்லாம் வந்து நமக்கு வந்து பயனில்லை போலக்கு, என்ன இருந்தாலும் ஊழ்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம முயற்சி செய்யாம இருக்கலாமா? இருக்கக்கூடாது. ஏன்னா எது ஊழல் நமக்கு எப்படி தெரியும்? ஆகவே எனக்கு வந்து தலையெழுத்தபடி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம அதை நாம பேசவே கூடாது. ஏன்னா தலையெழுத்தபடி இருக்குங்கிறது அது ஒரு அது நிச்சயிக்கப்பட்ட உண்மை. அது நாம என்ன அதை பேசுறது, நாம வினை வயப்பட்டவர்கள். எனவே நாம் செய்கின்ற முயற்சியை செய்து கொண்டே இருக்க வேண்டிதான். முன்வினைக்கு ஏற்ற பலன் தான் வரும். முன்வினைக்கு ஏற்ற முன்வினை நல்ல முன்வினையா இருக்கின்றதா அல்லது தீய முன்வினையா இருக்கின்றதா என்பது நமக்கு தெரியாது. முன்வினை பற்றி யாரு பெரிய பெரிய புண்ணிய ஆத்மாக்கள் சிவபுண்ணிய ஆத்மாக்கள் நம்முடைய நம்பியாரூரர் அவருக்கே முன்னால என்ன நடந்தது பின்னால ஞாபகம் இல்ல. கைலாயத்தில இருந்து பூமிக்கு வந்தப்போ அவருக்கே ஞாபகம் இல்ல. அங்க சொன்னார் கைலாயத்தை வச்சு, மையல் மானுடமாய் மயங்கும்படி ஐயனே தடுத்து ஆட்கொண்டிருவங்க. இங்க தடுத்து ஆட்கொள்ள வந்தா என்னையா அவங்களுக்கு என்ன பித்தா, உமக்கு பித்து பிடிச்சிருக்கா, உமக்கு உமக்கு அடிமைன்னு சொல்றேன், அடியே உமக்கு அடிமை ஆட்கொள்ள வேண்டும் அங்க சொன்னார். இங்க வந்து உங்களுக்கு பித்தரோ நீர் அப்படிங்க இல்லையா? அது சுவாமி என்ன பண்ணாரு, அது சுவாமி அதை கருணையா எடுத்துக்கிட்டாரு. பாடுனா அதை வச்சே பாடுனார். ஏன்னா முன்வினை என்னங்கிறது நமக்கு ஞாபகம் இருக்காது. ஆகையினாலே அது அடுத்த பிறவியில் தெரியாது. ஆகையினாலே எந்த சமயத்தில் எந்த வினையின் பயன் நம்மை வந்து சேருங்கிறத நமக்கு தெரியாது. நாம் செய்ய வேண்டியது முயற்சியை தான், இதுதான் நாம் படிச்சது. ஆனா எனக்கு ஊழல் எப்படி இருக்கும் அதனால முயற்சியும் விளங்கும். ஆகூடால் தோன்றும் அசைவின்மை சொல்லிட்டார், கைப்பொருள் போகூடால் தோன்றும் மடி. ஆக இதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டியதுதான். இதை வைத்துக் கொண்டு நாம் எப்படி நடக்க வேண்டும் அப்படின்னு பேசுவதில் கூட பொருள் இல்லை என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா நாம் எப்படி நடக்க வேண்டும் என்பது நமது கையில் இல்லை. நீர் வழிபடவும் புனை போல் ஆறு உயிர் முறை வழிபடும் என்று சொல்ல போல அந்த முறை என்கிறது வினைதான். அங்க புறநான் சொல்ல அங்க சொன்னது முறைதான். முறை பால் இப்படி பல பெயர்கள் இருக்கு. ஊழ் பொறி, பொறியின்மை யாருக்கும் பழி என்று அப்படிம்பாரு. பொறியின்மை அந்த இடத்துல பொறிங்கிறது ஊழ், பரியனும் அல்ல ஆகாவாம் பால் அல்ல அந்த இடத்துல பால்ங்கிறது ஊழ். அதே மாதிரி இங்க முறை ஆறு உயிர் முறை வழிபடுவோம் அந்த முறை என்பது என்ன ஊழ். அப்படி அதுல சொல்ற என்ன சொல்றாரு, அந்த நீர் வழிபடுவோம் புனை போல நம்ம வினை வழி சென்று கொண்டிருக்கின்றோம். ஆக ஏதோ நம்ம திட்டம் போடுவோம் செய்வோம் நடக்கிற மாதிரி நடக்கட்டும் அப்படிதான் சொல்ல முடியும். மேற்கொண்டு பேசக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. ஆனால் ஏதாவது ஒரு தடைகள் ஏற்பட நமக்கு விடை இருக்கின்றது. முயற்சிக்கு பலன் இல்லை என்று நாம் சொல்லவே இல்லை. அந்த முயற்சி வரும் பிறவிக்கு வித்தாக அமையும் என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. ஞானத்து விளைந்தவை உணவுமாகி மேலைக்கு வித்துமாகி வருவது போல என்று சித்தியார்ல சொல்லும். ஆகவே முன்வினைக்கு ஏற்ற பலனை இப்போது அனுபவிக்கின்றோம். எப்படி அனுபவிக்கின்றோம், ஒரு முயற்சி செய்து அந்த முயற்சியின் வாயிலாக அந்த பலனை அனுபவிக்கின்றோம். இத்தனை மணிக்கு நான் சாப்பிடணும் அப்படின்னு முன்வினை இருந்தது, இந்த இடத்துல இங்க சாப்பிடணும் அப்படின்னு முன்வினை இருந்தால்தான் சாப்பிட முடியும். அந்த முன்வினை நேற்று வரை இருந்தது, இன்னைக்கு அங்க ஸ்ரீநாத சுவாமி கோயில் போய் சாப்பிடணும்னு இருக்கு இல்லையா? அதுக்கு நான் ஒரு முயற்சி செய்யணும், இங்க இருந்து நடந்து அங்க போகணும். என்ன சொல்லுவான், அவன் என்னையா முயற்சி செஞ்சான், அவன் தான் பெரிய ஆள் ஆயிட்டான், என்னையா அவன் செஞ்சான் அப்படிமோ. ஆனா ஒண்ணுமே செய்யலன்னு அதுக்கு அர்த்தம் இல்ல. பெரிய முயற்சி ஒன்னும் செய்யல, ரொம்ப எளிதான முயற்சி செஞ்சு போயிட்டான் அப்படிங்கறதான் அர்த்தம். ஒன்னும் செய்யாம இருக்க முடியாது இல்லையா. கற்கும் சரக்கன்று காணு சொல்லும் போது கூட வருந்தி கற்கும் சரக்கன்று அப்படின்னு தான் சொல்றான். கற்காமலேன்னு சொல்லல இல்லையா. ஆகையினாலே ஒரு முயற்சி பிச்சையாவது அனுபவிப்பது என்று முயற்சியின் மூலமாகத்தான். அப்போ நாம வந்து ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து ஒரு முயற்சியை செய்கின்றோம், ஆனால் அது நாம் செய்த முயற்சிக்கு ஏற்ற பலன் கிடைக்காமல் போகலாம் இல்லையா. ஒரு பலன் எடுத்து செய்வோம், அது ஏற்ற பலன் கிடைக்காம வேற ஒரு பலன் வந்து கிடைக்கும். அல்லது சமயத்துல நாம நினைச்ச பலன் அப்படியே கிடைக்கவும் செய்யலாம் இல்லையா. அதே மாதிரி நாம கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டோம், அப்படி கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காத ஒரு பலன் வந்து நடக்கலாம். ஏன்னா எல்லாமே முன்வினைக்கு ஏற்றபடி ஈசன் அவன் தன்னுடைய ஆணையினால் நமக்கு ஊட்டுகின்றான். நம்முடைய முயற்சி ஒன்றை மட்டும் அடிப்படையாக வைத்துக் கொண்டு அவன் பலனை கொடுக்கவில்லை. அதான் சொன்னார், ஒன்றை நினைக்க அது ஒளிந்திட்டு ஒன்றாகும், அன்றை அது வரிடும் வந்த இதும், ஒன்றை நினையாத முன்வந்து நிற்பினும் நிற்கும் எனையாலும் ஈசன் செயல் என்று அவை பிராட்டியா சொன்னார். அதுபோல அந்த முயற்சிக்கு பலன் இல்லாமல் போகவில்லை, அந்த முயற்சியானது அப்போதைக்கு அந்த முயற்சியின் பலன் கிடைக்காமல் போகலாம். ஏனென்றால் ஒரு முன்வினையின் பலனை அனுபவிக்கக்கூடிய காலமாக அது இருக்கலாம். ஆனால் அப்போது செஞ்ச அந்த முயற்சி அதோடு அழிந்து விடாமல் அது வருகின்ற பிறவியில் நல்ல பலனை கொடுக்கும். இது ரெண்டு நேக்குமே பொருந்தும், ரெண்டு விதமான முயற்சிக்கும் பொருந்தும். அப்ப உலகத்தில் உள்ள சிக்கல் எல்லாமே உங்களுக்கு தீர்ந்துடும். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தன் ஒரு நல்ல எண்ணத்தோட ஒரு நல்ல முயற்சியை செஞ்சுட்டு இருக்கான், செஞ்சு ஒரு நல்ல ஒரு விளைவை ஏற்படுத்த வேண்டும் நாம வந்து நினைக்கின்றான். ஆனா அவனுக்கு வந்து கடைசியில துன்பம் வந்துருது. அப்ப இவ்வளவு பாடுபட்டு நல்ல முயற்சி செஞ்சானே, இந்த நல்ல முயற்சிக்கு இந்த இடைவிடாத முயற்சிக்கு பலன் கிடையாது அப்படின்னா, நிச்சயமாக இந்த இடைவிடாத முயற்சி வருகின்ற பிறவிக்கு அது பலன் ஒரு காரணமாக அமைந்து அந்த பிறவியில் அவன் அனுபவிக்க வேண்டிய அனுபவங்களுக்கு அது கருவாக போய் அமையும். இப்போ அந்த துன்பத்தை அனுபவிச்சான சார், என்ன சார் பேச என்ன சார் புண்ணியம், இப்ப அவன் துன்பத்தெல்லாம் சார் அனுபவிச்சானா, இது அவன் முன்னால் செய்த ஒரு தீவினைக்கு ஏற்ற பலன் அவ்வளவுதான். சரி, அதே மாதிரி ஒருத்தன் வந்து வேண்டாத காரியங்களா பண்ணிட்டு இருக்கான், அவன் பண்ண காரியங்களுக்கு அவன் என்ன துன்பத்தெல்லாமோ அனுபவிக்கணும், ஆனா அவன் ரொம்ப நல்லா இருந்துட்டு இருக்கான், மேலும் மேலும் நல்லா இருந்துட்டு இருக்கான் அப்படின்னா, அவன் முன்னால் செய்த ஒரு நல்வினையின் பலனை அனுபவிப்பதற்கு இதுதான் காலமா இருக்கு. இந்த காலத்துல அவன் என்னெல்லாமோ செய்யலாம், அது வேற விஷயம், வேண்டாதான் அவன் செய்யலாம். ஆனால் இந்த காலம் எப்படி அமைந்திருக்கிறது என்றால், அவன் முன்வினையில் செய்த ஒரு முன்வினை அவன் ஒரு நல்வினை செஞ்சிருக்கான், அது புண்ணியமா அவன் புத்தியில கிடந்திருக்கு, அந்த புண்ணியம் வந்து சேர்ந்த காலம், இன்பமா வந்து சேருகின்ற காலம் இது. அதனால இப்ப இவன் செய்யற அந்த தீவினைகளுக்கெல்லாம் வந்து பலன் இல்லாம போகாது, அது மேலே பிறவிக்கு வித்தாகி அப்போது அந்த தீவினைகள் கூட அவனுக்கு பலனை கொடுக்கும். ஆகவே அவனும் அதிலிருந்து தப்பிக்க முடியாது. அதனால தான் வள்ளுவர் உறுதியா சொன்னார், தீவினை செய்தான் கெடுதல் நிழல் தன்னை வியாது அடியுறைந்தற்றினர். அதனால தீவினையிலிருந்து தப்பிக்கவே முடியாது. அதனால பெரிய பெரிய ஆட்கள் தாதாக்கள் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, யார் ஒருத்தனை வந்து நான் உன்னை ஒண்ணு செய்ய மாட்டேன் பயப்படாத போ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. வள்ளுவர் அப்படிதான் சொல்லாத என்ன, அவனும் அவன் மேல இவன் அன்பா இருக்க மாதிரி என்ன உன ஒண்ணு செய்ய மாட்டான், ஓ மேல நீ அன்பா இருக்கையா, ஓ மேல உனக்கு அக்கறை இருக்கா, நீ நல்லா இருக்கும் நினைக்கிய அப்ப தீவினை செய்யாதன்னு, அடுத்தவன் நல்லா இருக்கட்டும் நினைச்சு நீ தீவினை செய்யாம இருக்காத, நீ நல்லா இருக்கணும்னா நீ தீவினை செய்யாம இருக்கணும், தன்னைத்தான் காதலன் ஆயிர், எனக்கு தொன்றும் துன்னற்க தீவினையின் பாலன் என்று வரும், தன்னைத்தான் காதலன் ஆயின், நீ உன்னை விரும்புனா என்றால் நீ நல்லா இருக்கணும் நினைச்சேன்னா தீவினை செய்யாதேங்க. நாம அந்த தீவினை நல்வினை இரண்டுக்கும் அப்பாற்பட்டு போக வேண்டும் சொல்லியிருக்கோம். அது எட்டாம் யுத்தத்தில் சிவபுண்ணியங்கள் வரும்போது அதை அப்போது விளக்குகின்றேன். ஆக இப்படி இந்த உயிர் செய்யக்கூடிய நல்வினை தீவினைகளுக்கு ஏற்ப அவற்றை செலுத்துகின்றான். குறிப்பிட்ட காலத்தை கூட்டி நியதி என்று ஒன்று ஒரு தத்துவம் இருக்கின்றது. இந்த வினையை செய்த ஆன்மா இதன் பலனை அனுபவிக்கணும், ஒரு ஆன்மா செய்த பலனை போய் இன்னொரு ஆன்மா அனுபவிக்க கூடாது. இந்த நல்வினையை எந்த ஆன்மா செய்ததோ அந்த ஆன்மா தான் அதனுடைய பலனை அனுபவிக்கணும், தீவினை எந்த ஆன்மா செய்ததோ அந்த ஆன்மா அந்த பலனை அனுபவிச்சே தீரணும். ஏன்னா நம்முடைய சட்டப்படி ஒருவர் ஒரு தப்பை செய்துவிட்டு நோ தலையில் போட்டுவிட்டு நழுவதற்கெல்லாம் வழி இருக்கின்றது. ஆனால் இறைவனுடைய நியதியில் அது முடியாது. அரசன் கூடுமான வரைக்கும் பண்ணலாம், ஒற்றர்களை வச்சிருக்கலாம், என்ன யார் யாரெல்லாமோ வச்சிருக்கலாம், நாட்டில் என்னென்ன இருக்கு இல்லையா, அரசன் எங்கேயாவது தீவினைகளாக நடந்ததுன்னா நான் என்ன செய்வேன் எனக்கு என்ன தெரியும்னு அரசன் சொல்லக்கூடாது. அது எப்படி எங்கெங்க நடக்கோ அங்கெல்லாம் அவன் போய் பார்க்கணும், அதுக்கு தான் ஒற்றர்களை வச்சிருந்தார். அப்புறம் அது கூட நீதி நூலையும் வச்சனும்னார் வள்ளுவர். ஏன் நீதி நூல் வச்சனும்னா, ஒற்றர்கள் மூலமாக ஒரு தகவல் நாம அறியிறோம், ஒரு நல்லது நடந்திருக்கு கெட்டது நடந்திருக்கு, அப்ப நல்லதுக்கு ஏற்ற ஒரு சன்மானத்தையும் அந்த கெட்ட காரியத்திற்கு ஏற்ற ஒரு தண்டனையும் கொடுக்க வேண்டும். அது நாம ஒவ்வொரு நேரத்திலும் நம்முடைய மனநிலையை ஒவ்வொரு மாதிரி இருக்கும், சில சமயத்துல சினமாக இருக்கிறது இருத்தல் கூடும் அரசன் ஏற்கனவே. அப்ப ஒரு சின்ன கட்டத்துக்கு பெரிய தண்டனை கொடுத்துருவான். சில சமயம் ரொம்ப சந்தோஷமா இருப்பான், சரி சரி போட்டு போ அப்படின்னு கூட விட்டுருவான். ஆகவே நம்முடைய அறிவால் அதை சிந்திக்க முடியாது. அதான் பாண்டியன் நெடுஞ்சலி எனக்கு கதை உங்களுக்கு தெரியுமே, என்ன போய் கொன்று அவனை கொன்று அதை கொணர்ந்துவா, அந்த மாதிரி அதான் நீதி நூல் படி நடக்கணும். அதனால தான் நீதி நூலை வச்சுக்கோங்க. ஒற்றனை ஊனக்கண்ணாகவும் நீதிநூலை ஞானக்கண்ணாகவும் கொள்ள வேண்டும் உரையாசிரியர் பரமே எழுதுவார். அதனாலதான் ஒற்றும் உரை சான்ற நூலும். ஆனால் எப்படி வைத்துக் கொண்டாலும் அந்த நேரத்தில் வந்து அவன் எடுக்கிற தீர்மானம் இருக்க, நீதிநூலை அவன் பார்த்து சரியான தீர்மானம் எடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஊழ் அவனுக்கு இருக்கணும். அதே மாதிரி அங்க வழக்கில் சிக்கியிருக்கவருக்கும் தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்று ஊழல் இருந்தா இவன் எவ்வளவுதான் நல்ல அரசனாலும் அந்த நேரத்தில் பிழையாதான் வந்து இதை கொடுப்பான், தீர்ப்பு கொடுத்துருவான். ஏன்னா அவன் ஊழும் இப்படி இருக்கு, இவன் ஊழும் அப்படி இருக்கு. அந்த அரசாங்கம் குறைய படிச்சவனா பாண்டியமன்னன், நிறைய படிச்சவன் தான். நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். உண்மை அறிவாவது வினைக்கீடாக விளங்கும் அறிவு என்று சொன்ன. அப்ப நுண்ணிய நூல் பல கற்றதுனால என்ன பயன், ஒரு பயன் இல்லையோனா, அந்த தவறு செய்த பிறகு அதை கண்டு வருந்துடா பாத்தீங்களா, அது நுண்ணிய நூல் கற்றதுனாலதான் வருந்துதான். யானோ அரசன் யானை கல்வன் வருந்துதானே இல்லையா, நம்ம ஆட்கள் மாதிரி ஆமாயா செஞ்சா இப்ப என்னையா அதுக்கு இன்னுமே எவ்வளவு செய்வேன் என்ன எவன் கேட்கறதுன்னு சொல்லல. உண்மையில அவர் கேட்க ஆள் இல்லையா, ஆகையினால ஆனா அவன் அப்படி சொல்லல. கண்ணகியோட ஆற்றல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அவன் கண்ணகியோட ஆற்றலுக்கு பயந்துகிட்ட அவன் சொல்லல, அவன் உண்மையிலே வருந்துதான் தான் செய்யறதுக்கு. யானும் அரசன் யானையே கடன் வருதான். அதுக்கு பயன் என்னன்னா நுண்ணிய நூல் கற்றதுனால உள்ள பயன். ஆகவே செஞ்ச முயற்சி வீணாகாது. அந்த ஒரு மன தூய்மை அவனுக்கு வந்தது பாத்தீங்களா, ஐயோ பிழைத்து பிழை செய்து விட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. எனவே அது நம்முடைய தரத்தை வளர்த்துக் கொண்டுதான் இருக்கும். நல்ல முயற்சி அதை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும், அது நம்முடைய தரத்தை வளர்த்துக் கொண்டுதான் இருக்கும். அதில் ஐயப்பாடே கிடையாது. நடக்கிறது வினைக்கீடாக என்னதான் நடக்கட்டும், அம்மையார் அவர்கள் அருமையான தேவரா சொன்னார்கள், எம்பெருமானை நாம் வந்து அவருக்கு திருத்தொண்டு செய்து கொண்டு இருந்தோம் என்றால் அதிலே ஒரு இன்பம் கிடைக்கும். அந்த இன்பத்தை எந்த வினை எந்த ஊழல் தடுக்க முடியாதுங்க. அதான் சொன்னார், அல்லல் என் செய்யும் அறிவினை என் செய்யும் தொல்லை வன்வினை தொந்தம் தான் என் செய்யும் தில்லை மாநகர் சிற்றம்பலவனாருக்கு எல்லை இல்லாததோர் அடிமை பூண்டனுக்கு என்று சொன்னார். அதுல மூன்று வகை கண்மங்களும் வந்து அவர்கள் அருமையாக சொன்னார்கள். ஆக அந்த அதனால்தான் இதுல இருந்தெல்லாம் டைவர்ட் ஆகணும், விடுபடணும் சொல்லிட்டு அந்த சிவகுண்டியங்களை சொல்லி வச்சிருக்கிறார்கள். ஆக நம்மளை தவிர வேற யாருக்கும் வந்து இதுல இருந்து விடுதலே கிடையாது. வினைப்படன்ல இருந்து சைவனை தவிர யாரும் விடுபடவே முடியாது. அவனுக்கு தான் இந்த சிவகுண்டியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் இல்லையா. வினைப்படன் வந்தேதான் தீரும், அதை ஒன்னும் செய்ய முடியாது. நம்ம ரிலாக்ஸா இருந்துகிடுவோம் என்று நூல்கள்லாம் வருகின்ற ரிலாக்ஸ் பிளீஸ் அப்படின்னு ஒரு நூல் கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் இல்லையா. வினையின் தன்மைகளை அறியணும், பிறவியின் காரணத்தை அறிய வேண்டும். இது எதையுமே அறியாமல் நம்ம ரிலாக்ஸ் பிளீஸ் எப்படி இருக்க முடியும் இல்லையா. இதெல்லாம் சும்மா ரிலாக்ஸ் பிளீஸ் தான் ஒரு வகுப்பில் எடுத்துட்டு அனுப்பிடலாமே, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அதான் 15 நாட்கள் செலவழிச்சு பார்க்கின்றோம், அதுவே காணாது. இது ஒரு ஆரம்பம் தான், இதை நீங்க தொடர வேண்டும் சொல்லிட்டு இருக்கோம். ஆகவே அப்படி நம்ம ரிலாக்ஸ் பிளீஸ் ஒரு வார்த்தையில சொல்லிட முடியாது. சிவபுண்ணியங்களை செய்தால்தான் நமக்கு அந்த ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அப்படி இருவினையை பற்றி நாம் இதுக்கு ஆரம்பம் இயன்றவரை சிந்தித்தோம். அந்த இறைவனைக்கு ஏற்றபடி அந்த ஆன்மாக்களை போக்குவரவு புரிய வைக்கின்றான். போக்குவரவு புரிதல் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கிடணும். அதாவது இரத்தல் பிறத்தல், இரத்தல்னா என்ன பிறத்தல்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆன்மா வந்து ஒரு உடலோடு கூடுதல் அதுதான் பிறத்தல். அந்த உடலை விட்டு நீங்குதல் இரத்தல். உடல்ல ரெண்டு உடல் இருக்குங்க, தூள உடல் சூக்ம உடல். பார்த்துருப்பேன் சூக்ம உடல்ல வந்து மிருகம் தாவரம் மனிதன் ஆண் பெண் இந்த எந்த பேதமும் கிடையாது. அது வந்து புரியட்டக சரீரம்னு சொல்லுவாங்க. எட்டு தத்துவங்கள் இருக்கின்றது. அது போக உள்ள இருக்கக்கூடிய தத்துவங்களும் அதுலதான் இருக்கு. இந்த அதாவது இந்த வித்யா தத்துவங்கள் எல்லாம் இருக்கிறவங்களா. இந்த சூக்ம சரீரங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இதை கொண்டு நாம் நம்முடைய விருப்ப வெறுப்புகளை நாம் உண்டு பண்ணிக் கொள்ளலாம். அதற்கு ஒரு கருவியாக அமைகின்றது. ஆனால் அது வினையாக செய்யப்பட வேண்டும் என்றால், வினை மனம் வாக்கு காயம் மூன்றாம் செய்யப்படுவது. அப்ப வாக்கால செய்யணும் காயத்தால செய்யணும் அப்படின்னா நமக்கு தூள உடல் கிடைக்க வேண்டும். ஐம்பொறிகள் அதுக்கப்புறம் உள்ள கண்மேந்திரியங்கள் கை கால் இதெல்லாம் நமக்கு கிடைக்கும். கிடைச்சாதான் செயல் மூலமாக கர்மத்தை செய்ய முடியும். ஆக இந்த தூள உடலை முதல்ல சூக்கம் உடல் கொடுக்கின்றான். முதல்ல வந்து ஒரு பகுப்பே பாகுபாடே பார்க்க, ஏன்னா முதல்ல வந்து எந்த ஆன்மா எந்த வினையை செய்தது அதற்கேற்ற உடலை கொடுப்போம்னு சொல்ல முடியாது. யார்கிட்ட எந்த மதத்தவர்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க, இந்த ஏன் இப்போ இந்த பிறவி கிடைச்சது, அது முன் வினை, போன பிறவியில ஏன் வந்து பிறந்தேன், அது அதுக்கு பிறவியில செஞ்ச வினை கா, அதுக்கு முன்னால உள்ள பிறவியில செஞ்ச வினை காரணம், அந்த பிறவியில பிறந்ததுக்கு என்ன காரணம், அதுக்கு முதல பிறவியில இப்படி பெய்கிட்டே தான் இருக்கும். இப்ப முத முதல்ல ஒரு பிறவி எடுத்திருக்கும் இல்லவா, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஆணவமல சார்புதான் காரணம். அதனால கண்மம் செஞ்சு உடல் எடுத்தாயா, உடல் எடுத்து கண்மம் செய்தாயா, இப்படிப்பட்ட சிக்கல்கள்லாம் நாம மாட்டிக்கிட வேண்டிய அவசியமே இல்லை. முன்போர் தொடக்கிலாதார்வான் உடதான் அப்படின்னு உமாதிசிவன் சொல்லுவார். யாரு அனாதி மலம் ஆணவ மலம் பந்தம் இருக்க அதை ஒப்புக்கொள்ளாதவர்கள் தான் வந்து இந்த கேள்வி பதில் சொல்ல முடியாம இருக்கும். என்ன அப்படின்னா, வினையை செய்யணும்னா ஒரு உடம்பு இருக்கணும், உடம்பு இருந்தாதான் வினை செய்ய முடியும். ஆனா ஒரு உடம்பை பெறணும்னா வினைக்கேற்ற உடம்பு தான் பெற முடியும். அப்ப ஒரு வினை செஞ்சிருந்தா தான் உடம்பு கிடைக்கும். அப்ப வினை முந்தியா உடம்பு முந்தியான்னு கேட்டா மற்றவங்க எல்லாம் திணற வேண்டியதுதான். ஆனா நம்ம நாம திணற வேண்டாம். ஏன்னா நம்ம மூல மலம் ஒன்று சொல்கின்றோம், ஆணவ மலம். அந்த ஆணவ மல சார்பு தான் நமக்கு இந்த பிறவியை கொடுத்தது. அப்ப முதன் முதல்ல எந்த பாகுபாடும் இல்லாம எல்லா உயிர்களுக்கும் சூக்கு உடம்பை தான் கொடுக்கின்றான். அந்த சூக்கு உடம்பை ஒவ்வொரு உயிர்களும் ஒவ்வொரு விதமாக பயன்படுத்தி விருப்பவர்களை கொள்ளும். அது அந்தந்த உயிரின் பக்குவ நிலையை பொறுத்தது. எந்த அளவிற்கு அந்த உயிர் ஆணவ மலத்தினாலே பீடிக்கப்பட்டிருக்கின்றது என்பதை பொறுத்தது. பல பொருள்கள் இருந்தாலே கண்டிப்பா வேற்றுமை இருக்கணும் அப்படின்னு முதல் சூத்திரத்தில் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி பார்க்கும்போது. ஆகவே பல உயிர்கள் இருக்கும்போது அவற்றின் அறிவு நிலை ஏற்றதாழ்வோடுதான் இருக்கும். ஒரு வகுப்புலேயே பாருங்களேன், ரேடியோல ஒரு குயிஸ் போட்டாங்க. ரேடியோ குயிஸ்ல இந்த மாதிரி எல்லாம் பதில் வருதுன்னா உண்மையில ஆச்சரியமா இருக்கு. சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன். அதுக்கு ஒரு பொண்ணு எழுதி சொல்லுதா திருபாசகம் அப்படின்னு பேர் சொல்லுதா. ஒரு நூல் எழுதுனது யாருன்னா அவ இன்னொரு நூல் பேர் சொல்லுதா. வேற ஆசிரியர் பேரை சொன்னாலும் பரவாயில்ல, சம்பந்தம் இல்லாம. அங்க இன்னொருத்த எழுதி அவன் சரியா சொல்லுதான். சிலப்பதிகாரத்தை எழுதி இளம்போடியா. இப்படி ஒரு வகுப்புலேயே பாருங்க, எல்லாரும் சீருடை அணிந்து எல்லாம் அவனும் சூடெல்லாம் போட்டிருக்கான், டைலாம் கட்டிருக்கான், எல்லாம் பார்க்க ஜோரா தான் இருக்கான். ஆனா ஒவ்வொருத்தன் கேட்டான், ஒருத்தன் சரியா பதில் சொல்லுவான், இன்னொருத்தன் சம்பந்தம் இல்லாம நம்மளே குழப்பிடுவான். இப்படி பல பாகுபாடுகளை பார்க்கின்றோம். அப்படி உயிர்களுடைய அறிவு நிலை பல்வேறு விதமாக இருப்பதனாலே அந்த அறிவு நிலைக்கு ஏற்றபடி அவை சிந்திக்கின்றன, விருப்பு வெறுப்புகளை கொள்கின்றன. அதற்கு ஏற்றபடி பல்வேறு தூள உடல்களை பொறுத்துகின்றான். அப்புறம் தூள உடல்களை பெற்ற பிறகு காரிய கன்மத்தை, அந்த உடனால் செய்யக்கூடிய கன்மத்தை. மனதால செஞ்சிட்டாலே காரிய கன்மம் தான், மனம் வாக்கு காயம் மூணாவது செய்யறோம், காயத்தாலும் செய்கின்றன. காயங்கிறது இந்த தூள உடல் தான். தூள உடலை பெற்ற பிறகு அவை மேற்கொண்டு வினைகளை செய்து அதுக்கு ஏற்றபடி பிறவிகள் அப்படியே தொடர்ந்து அது வந்து கொண்டே இருக்கின்றது. ஆகவே நமக்கு எந்த சிக்கலும் இல்லை. வினை முந்தியா உடம்பு முந்தியான்னு கேட்டா நமக்கு வந்து பிரச்சனையே கிடையாது. சூக்கு உடல் தான் முதல்ல தொடங்குது. இந்த சூக்கு உடலை கொடுத்ததுக்கு காரணம் ஆணவ மன சார்பு தான். அதை நீக்க வேண்டும் என்று திருவுளம் கொள்கின்றான். எனவே அதை சூக்கு உடல் கொடுத்து தொடங்கினான். அப்படி பிறவி போய்கொண்டிருக்கின்றது. இதுல பிறப்பு இறப்புங்கிறது என்னன்னா, சூக்கு உடலை விட்டு நம்ம நீங்கவே மாட்டோம். எப்ப நீங்குவோம்னா, வீடு வேறு அடைகிற நிலையில தான் சூக்குடம் மட்டும் நீங்குவோம். முத்தி பரியந்தம் அது வரும் சொல்லுவாங்க. பரியந்தம்னா வரை, முத்தி வரை அப்படிங்களா. அப்போ இடையிலடையே அந்த பிறவி மாறுதுன்னா தூள உடல் மாறுது. அதான் தூள உடல் அறவினது தோழனவே நீங்க சூக்குமத்தோடு உயிரினை அப்படின்னு சொன்னா சொன்ன சொல்வார் அகிலாண்டேஸ்வரி பதிகத்தில். ஆகவே இந்த ஒரு தூள உடல் விட்டு இன்னொரு தூள உடலை எடுக்கும், அதுதான் போக்கு உறவு புரிதல். அது வந்து அதான் சொன்னார் காமத்துப்பாடல வள்ளுவர் சொன்னார், உடம்போடு உயிரிட என்ன மற்றென்ன இம்மடந்தையோட இம்மீடை நட்புன்னு. அவர் தலைவன் வந்து அப்படி தலைவியோடு உள்ள உறவு அப்படி சொல்றான், உடம்பும் உயிரும் மாறியா. அது என்ன ரொம்ப நிலையான உறவாது, சாஸ்வதமான உறவாது, உடம்பும் உயிரும். என்னன்னா அந்த மயக்கத்துல பேசுறான் அப்படி. அந்த வள்ளுவரே முன்னாலே சொல்லிட்டாரே, உடம்புக்கும் உயிருக்கும் உடைய நட்பு. ஆகா என்ன நட்பு, புக்கில் அமைந்து கொள்ளோ அப்படிங்கிற ஒரு நிலையான இடம் கிடைக்கல ஐயா. குடம்பை தனித்தொழிய புல் பறந்தற்றே, உடம்போடு உயிரிட நட்பு முதலே சொல்லிட்டாரு. அது வந்து அங்க சொல்ல வேண்டியது துறவரவியல், அதுக்கு ஏற்றபடி சொன்னார். காமத்தை பார்த்தா அப்படிதான் சொல்லணும். துறவரவையில இங்க சொல்லிட்டார், தெளிவா சொல்லிட்டார். குடம்பை தனித்துறைய புழுபரந்தற்று உடம்போடு உயிரிட நட்புட்டார். இந்த குடம்பைங்கிறது என்னது அப்படின்னு ஒரு சர்ச்சை. ஒரு சாரார் என்ன சொல்றாங்கன்னா, குடம்பைனா கூடுன்னு சொன்னார்கள். இன்னொரு சாரார் முட்டைனாங்க. ஏன்னா கூட்டை விட்டு பறவை பறப்பது போல உடம்பை விட்டு உயிர் பறக்கும்னா, கூட்டை விட்டு பறந்த பறவை மீளவும் கூட்டுக்கு வருதல் கூடும் இல்லையா. முட்டைனா திரும்ப முட்டைக்குள்ள வராதுன்னு. அப்ப அந்த அந்த கோஷ்டி என்ன கேள்வி கேட்டதுன்னா, முட்டையை விட்டு வந்த உடனே பறந்துருமா, குடம்பை தனி தொழிய புல் பறந்த ட்ரெயின் இருக்கு, முட்டை விட்டு வந்து பறக்குமா, உடனே எப்படி பறக்கும் அவரு கேட்காங்க. அப்ப ரெண்டு பேருக்கும் சமாதானம் சொன்னார் பரிமேலகர், நனக்குழவர் நினைக்கிறேன். கச்சேப்ப முடிவர் சமாதானம் சொன்னார். கச்சேப்ப முடிவு நம்முடைய மாதவ சுவையான சுவாமியுடைய மாணாக்கர். அவருடைய எந்த புராணத்தை சொல்லியிருக்காரு எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. சமாதானம் சொன்னார், ஐயா கூடுன்னா கூடுன்னு வச்சுக்கோ, முட்டைன்னா முட்டைன்னு வச்சுக்கோ, ஏன்பா சண்டை போடுதேன்னா. அப்ப கூடுன்னு வச்சா என்ன சமாதானம்? புல் என்பது பொதுவாக பறவையை குறித்தாலும் குயிலை சிறப்பாக குறிக்குமா சொல்கின்றார்கள். அல்லது குயில் எடுத்துக்கலாமா, புல்ங்கிறது நேரத்தில் குயில் எடுத்துக்கலாமே இல்லையா. அது தன்னுடைய அது அது ஒரு ஒழுங்கா ஒரு கூட்டை கட்டி அதில் முட்டை போடாது. என்ன என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேற காக்கா கூட்டில் போய் தான் முட்டை போடும். அது காக்கா அதை கண்டுபிடிச்சி விரட்டின பிறகு அது திருப்பி கூட்டு வருமா, உதவ வாங்கிட்டு போயாச்சு திருப்பி வருமா அது இல்லையா. ஆகவே அந்த இடத்துல குயில்னு வைத்துக் கொண்டால் கூட்டை விட்டு குயில் பறப்பது போலன்னு கொள்ளலாம். முட்டைன்னு வைத்துக் கொண்டால் சகோர பட்சின்னு ஒரு பட்சியம் தான், அது நிலவின் தாரையை உண்டும் மலைத்துளியை உண்டும் ஆளும்னு சொல்வார்கள். அது மேலேயே தான் இருக்கும், கீழே வராத மாதிரி. அவ்வளவு உயரத்துல தான் இருக்கும், முட்டை போட்டாலும் அவ்வளவு உயரத்துல இருந்து முட்டை போடும். அது பூமியை வந்து அடைவதற்கு முன்பு அது பக்குவப்பட்டு அதிலிருந்து பச்சி வந்து விடும், அடுத்த பச்சி குஞ்சு வந்து விடும், வந்து அதை அப்படியே பறக்க ஆரம்பித்து விடும். குடம்பை தனித்தோடையே புல் பறந்துட்டு என்று சொல்லி அங்க சமாதானம் சொன்னார். யாரும் கச்சை பூமியை சொல்லியிருக்காரு. அங்க திருக்குறளை படிப்பது, பரிமையாளர்கள் உரையோடு படிப்பது, மனக்குடல்கள் படிப்பதே ரொம்ப அரிதா போயிட்டது. அதை படிச்சாலும் இங்க சமாதானத்துக்கு தேடி வருவாங்க. இருந்தாலும் நாம் அதை தெரிந்து கொள்ளலாம், ஆசிரியர் அதை சொல்லிவிட்டார்கள். ஆக இந்த மாதிரி போக்குவரவு தூள உடல் விட்டு இன்னொரு தூள உடல் எடுத்து இப்படி பல தூள உடல்கள் எடுத்து இறந்து பிறந்து வந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு விடிவு காலம் என்ன? எப்போ இந்த போக்குவரவு புரிதெல்லாம் நிற்கும்? எப்போ இந்த இருவினை பந்தம் எல்லாம் விடும்? இருவினை இருந்தா போக்குவரவு புரிய வேண்டியதான், வேற வழி கிடையாது. எப்போ இருவினை அற்றுப்போகும்? இன்னைக்கு வந்து போக்குவரவு நடக்குமா நடக்காதா ஸ்ட்ரைக் அப்படி இப்படினாங்க. ஆனா இந்த போக்குவரவு யாரும் ஸ்ட்ரைக் பண்ண முடியாது, போயிட்டு வந்துட்டு இருக்க வேண்டியா. இது நம்ம கட்டுப்பாட்டுல இல்ல. இது என்ன அப்ப இது எப்போ நிற்கும் அப்படிங்கறத பின்னால உண்மை அதிகாரத்தில் பார்ப்போம். நம்ம இருவினை விடுபடுவது எப்படிங்கிறத அங்க பார்ப்போம். இப்படி போக்குவரவு புரியும்படியாக அவன் எப்படி இருக்கின்றான்? தன்னுடைய ஆணையை விட்டு நீங்காமல் இருக்கின்றான். ஆணையும் நீக்க வேண்டி நிற்கும் என்றே தன்னுடைய சிற்சக்தியை விட்டு நீங்காமல் இருக்கின்றான். சிற்சக்தி இந்த உயிர்களை செலுத்துகின்றது வினைக்கீடாக. ஆணையின் அப்படின்னு இருவினையின் கூட நீங்க ஆணையின் சேர்க்கணும், நீக்கமின்றி கூட சேர்க்கணும். ஒரு கருத்துக்கு சொல்றேன், இருவினையின் கூட சேர்க்கும் போது ஆணையின் இன் என்பதை ஏது பொருளாக கொள்ள வேண்டும், நீக்கமின்றியும் கூட சேர்க்கும் போது அந்த இன்ன வந்து நீக்க பொருளாக கொள்ளணும் என்று சிவஞான சொல்லிருக்கார். அதாவது ஆணையால் செலுத்தப்பட்டு வரும் இருவினை, அதனால ஏது பொருள். ஆணையின் நீக்கமின்றி, ஆணையில் இருந்து நீக்கமின்றி, அதனால அது நீக்க பொருள். ஆகையினாலே அப்படி கொள்ள வேண்டும் சொல்லியிருக்கிறார்கள். நிற்கும் அன்றேன்னு சொல்லியிருக்கான். தன்னுடைய சக்தியை விட்டு நீக்கம் இல்லாமல் நிற்பான் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அங்க அன்றேன்னு சொல்லியிருக்கின்றார்கள். அன்றே என்பது அசைச்சொல்லாக கொள்ள வேண்டும். ஓசை நிரப்பும் பொருட்டு வந்தது, அதுக்குன்னு ஒரு பொருள் வேண்டாம், அசைச்சொல்லாக கொள்ள வேண்டும் சொன்னார்கள். அல்லது அன்றேங்கிறத அனாதியேன்னு சொல்லலாம், அனாதியேனாலும் சொல்லலாம், தொன்று தொட்டு இப்படி விளங்கி வருகின்றான் அப்படின்னாலும் சொல்லலாம். ஒரு பாட்டு உண்டு பார்த்துங்க, இப்படி ஆணையிலிருந்து அவன் நீக்கம் இல்லாமல் இருக்கிறது, தன்னுடைய சக்தியை விட்டு நீக்கம் இல்லாமல் இருப்பான் என்பதை உருவ நிலையில் வைத்து நான் பேசுகிறேன். ஏன்னா சிவங்கிறது அருவநிலை சொரூப நிலைன்னு ஒன்று இருந்தாலும் நம்முடைய திருமுறைகள் சாந்தனெல்லாம் அவன் வந்து தடத்த நிலையில வந்து போடாமல் இருக்கவே இருக்காது. ஏன்னா நாம வந்து இப்ப பொது நிலையில தான் இருக்கோம், சரீரத்தை சார்ந்து தான் இருக்கோம். அதனால உருவ வழிபாடு வந்து நம்முடைய ஞானிகள் கூட அதை கைவிடல. அப்போ அந்த உருவ வழிபாட்டில் வச்சு அந்த சக்தியை சொல்லும் போது சக்தி வந்து உமாதேவியார், தன்னுடைய சக்தியினாலே தனக்கும் சரீரம் எடுத்துக் கொள்கின்றான் உமாதேவியார் அப்படிங்கிற கோலத்தையும் அவன் உருவாக்குகின்றான். அப்ப தானும் தன் தையலுமா இருக்கின்றான். அப்போது அந்த சக்தியை விட்டு அவன் பிரியாமல் இருக்கின்றான். ரெண்டும் சேர்ந்தே இருக்கின்றது. கோழைக்கண்ணி கூரன் காண்க, அவளும் தானும் உடனே காண்க என்று சொன்னார். இன்னொரு பாட்டு கோத்தூம்பிய ஒரு பாட்டு உண்ட, அந்த பாட்டை சொல்லுங்க யாராவது. தோளும் கூளையும் பால்வன் நேரும் பசுஞ்சாந்தும் பைங்கிளையும் தொன்மை கோலமே, இந்த கோலம் வந்து தொன்மை அன்றேனா அனாதியேன்னு கூடலாம். அதை வச்சு இப்படி அவன் ஆணையிலிருந்து நீக்கமில்லாத போது தொன்மை கோலம் சொல்லிட்டாங்க. அதனால அனாதி எனினும் அமையும் என்று நம்முடைய சிவஞான சுவாமி சொல்வது இங்க நான் சிந்திக்க வேண்டியிருக்கின்றது. ஆக இந்த அளவு நாம் பார்த்திருக்கின்றோம். இப்போது இந்த சிவத்திற்கும் சக்திக்கும் நாம் என்ன தொடர்பு கொள்கின்றோம்? அந்த அப்படி ஒரு தொடர்பு இருக்கின்றது. இது வேற ஒண்ணும் இல்ல, ஒரு பொருளுக்கும் அதன் ஆற்றலுக்கும் உள்ள தொடர்பு. முதல்ல ஒரு தொடர்பு பார்த்தோம், இந்த சூத்திரம் தொடங்கும் போது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். சிவபெருமானுக்கும் உயிர்களுக்கும் உள்ள தொடர்பு, அந்த தொடர்பு இரண்டற்ற கலப்பு, அது அத்துவிதம் என்ற சொல்லாலே குறிக்கப்படுகின்றது. அது சிவபெருமானுக்கும் உயிர்களுக்கும் உள்ள தொடர்பு இல்லையா? சிவபெருமானுக்கும் உயிர்களுக்கும் தான், ஒரு உயிருக்கும் இன்னொரு உயிருக்கும் இல்ல, சிவபெருமானுக்கும் உயிர்களுக்கும் உள்ள தொடர்பு. இப்ப நாம என்ன பார்க்கறோம்னா, சிவபெருமானுக்கும் அவனுடைய சிற்சக்திக்கும் அந்த ஆணையும் சொல்றமே, சிற்சக்தின்னு ஏன் சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, ஜடப்பொருளுக்கும் சக்தி உண்டு, அது ஜடசக்தி சட ஆற்றல். இந்த ஜடசக்தி சிற்சக்தின்னு அம்மையார் எழுதி போட்டார்கள் சிறுவருப்பை நடக்கும்போது. மாயைக்கு சடசக்தி, சிவசக்தி வந்து சிற்சக்தின்னு எழுதி போ, அதெல்லாம் எனக்கு ரொம்ப வசதியா இருக்கு. என்ன அந்த சிற்சக்திக்கும் அந்த சிவத்துக்கும் என்ன தொடர்பு? அந்த அப்படி ஒரு தொடர்பு இருக்குங்க. அதுதான் நான்கு, அதாவது இருவினை முடிஞ்சது, போக்குவரவு முடிஞ்சதுன்னு உடனே நம்ம எல்லாம் முடிஞ்சது நம்ம நினைச்சிடக்கூடாது. இன்னும் ஒரு விஷயம், ஆணையை விட்டு நீக்கம் இல்லாமல் இருப்பான்னு சொல்றாங்க. அப்ப அந்த ஆணையாகிய சிற்சக்தி சிவன் வேறு பொருள், அது அறிவிக்கும் பொருள். உயிர் வேறு பொருள், அது அறியும் பொருள். பொருளால் வேறு, அது அத்துவித சம்பந்தம். சிவபெருமானுக்கும் அவனுடைய சிற்சக்திக்கும் உள்ள தொடர்பு என்ன? அந்த சம்பந்தம் என்ன சம்பந்தம்னா, அதுக்கு பேர் தான் தாதான்மிய சம்பந்தம். தாதான்மிய சம்பந்தம்னு பேர். சாதாண்மய சம்பந்தம்னா என்ன அப்படின்னா அத்வைத சம்பந்தத்தோட ஒப்பிட்டு படிச்சா நமக்கு எளிது. அத்வைத சம்பந்தம் என்பது இரண்டு பொருள்கள், பொருள்கள் இரண்டு. அத்வைத சம்பந்தத்தில் என்ன இருக்கு? பொருள்கள் இரண்டு, இரண்டு பொருள்கள் வேற்றுமையின்றி ஒன்றாய் கலந்திருப்பது, அதான் அத்வைத சம்பந்தம். இரண்டு பொருள்கள் பிரிக்க மாறாமல் வேற்றுமையின்றி ஒன்றாய் கலந்திருப்பது, பிரித்தறிய முடியாமல் ஒன்றாய் கலந்திருப்பது, அதான் அத்வைத சம்பந்தம். இரண்டு பொருள்கள் வேற்றுமையின்றி ஒன்றாய் கலந்திருத்தல் அத்வைத சம்பந்தம். வேற்றுமையின்றி ஒன்றாய் கலந்திருத்தல் அத்வைத சம்பந்தம். தாதான்மிய சம்பந்தம் என்பது என்ன? ஒரு பொருள், ஒரே பொருள் தான், பொருள் ஒன்றுதான், ஒரு பொருள் இருதன்மைப்பட்டு விளங்குவது. இருதன்மைனா ஒன்றுக்கொன்று முரணான தன்மைன்னு நீங்க தயவுசெய்து நினைச்சிடாதீங்க. ஒவ்வொன்னு சொல்றதுக்கும் அச்சமா இருக்கு. ஒன்னு சொன்னா இன்னொரு மாதிரி பொருள் வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அச்சம். ஏன்னா இது சொல்லிக்கிட்டே போகக்கூடிய விஷயம் இல்ல, சித்தாந்தம் இருக்க ரொம்ப அச்சத்தோடு தான் அதை பேசணும். நாம ஒண்ணு நினைச்சு சொல்ல, வேற ஒரு பொருள் இழந்திருந்த மாதிரி நான் சொல்லிட்டானே என்னோட தப்பு தான் அது. அதான் அதான் அம்மையார சொல்லிவிட்டாரு, அதனால எனக்கு பிரச்சனை இல்ல. குணகுணித்தன்மைன்னு சொல்லிட்டாங்க நாம இருக்கு, அதுக்குதான் அப்பப்போ அவர்கள் ஒப்பனை இருக்குது. என்ன அப்படின்னா நான் சொல்றது கொஞ்சம் வசதியா இருக்கும், நான் திருப்பி முதல்ல இருந்து நான் ஆரம்பிக்க வேண்டாம். குணம் குணி அப்படின்னாங்க. இப்ப ஒளி வந்து குணம், சூரியன் வந்து குணி இல்லையா? இப்படி ஒவ்வொரு பொருளும் தானும் தன் ஆற்றலும் என்றுதான் விளங்கும், குணகுணியாகத்தான் விளங்கும். குணம் இல்லாமல் பொறிய அந்த குணி இருக்க முடியாது, குணம் இல்லாமல் எந்த பொருளும் இருக்க முடியாது. குணத்தின் திரட்சி தான் குணி. சைவ சித்தாந்தம் சொல்வது அதுதான். மரங்கள் தம்முள் தொக்க வழி தோப்பு என்று பெயர் பெறும், மனிதர்கள் தமிழ் ஒன்று திரண்டுனால் படைன்னு பேரு, மரங்கள் ஒன்று திரண்டு கூடினா தோப்புன்னு பேரு. அது மாதிரி குணங்கள் ஒன்று திரண்டு இருக்கும் போதுதான் அதுக்கு வந்து குணி பொருள்னே உருவாங்கிட்டது. ஒளியின் திரட்சி தான் அந்த கதிரவன். அந்த கதிரவன் எப்படி இருக்கின்றான்? கதிரவன் என்றும் கதிரொளி என்றும் இருதன்மைப்பட்டு விளங்குகின்றான் அல்லவா. இருதன்மைன்னு அங்க குணகுணித்தன்மை தாங்க, வேற ஒண்ணும் இல்ல. குணியாகவும் குணமாகவும் இருதன்மைப்பட்டு விளங்குகின்றான் அல்லவா. அதுபோல சிவமும் சிவம் தான், தானாகிய சிவம் என்றும் தனது சிற்சக்தியாகிய சக்தி என்றும் இப்படி குணகுணித்தன்மைப்பட்டு இருதன்மைப்பட்டு விளங்குதல் தாதான்மியம். ஒரு பொருளே இருதன்மைப்பட்டு, அதாவது குணகுணித்தன்மைப்பட்டு விளங்குதல் தாதான்மியம். அப்போ அத்வைத சம்பந்தம், திருப்பி சொல்றேன், அத்வைத சம்பந்தம் யாருக்கும் யாருக்கும் உள்ள சம்பந்தம்? சிவத்திற்கும் உயிருக்கும் உள்ள சம்பந்தம் அத்வைத சம்பந்தம். தாதான்மிய சம்பந்தம் சிவனுக்கும் அவனுடைய சிற்சக்திக்கும் உள்ள சம்பந்தம், அது தாதான்மிய சம்பந்தம். பொதுவாகவே சொல்லலாம், ஒரு பொருளுக்கும் அதன் ஆற்றலுக்கும் உள்ள சம்பந்தம் அப்படின்னு சொன்னா கூட பிழை இல்லைன்னு கருதுகின்றேன். தாதான்மிய சம்பந்தம் குணகுணி சம்பந்தம் தான் தாதான்மிய சம்பந்தம். பொருளுக்கும் அதனுடைய ஆற்றலுக்கும், ஆற்றல் தான் குணம், பொருளுக்கும் அதனுடைய ஆற்றலுக்கும் உள்ள சம்பந்தம் தாதான்மிய சம்பந்தம். அந்த தாதான்மிய சம்பந்தமும் இங்க நாலாம் அதிகரணத்தில் கடைசியில் அதை தான் அவர் சொல்றார். அவன் ஏகானேகன் இரண்டுமின்றி சர்வவியாபியாய் நிற்றலான் அப்படின்னு சொல்லியிருக்க. அங்க சூரியன், அது சூரியன் மட்டும் இருந்தா எங்கும் பறந்து இருக்க முடியாது, அது ஒளிக்கதிரும் வேண்டும். ஒளிக்கதிர் தான் பிற பொருள்களோடு இயைந்து கலந்து விளங்குவது. சூரியன் வேறு, ஒளிக்கதிர் வேறுனா அப்ப ஒரு பொருளே இல்லை, ரெண்டு பொருள்கள் ஆயிரும். அப்பவும் சூரியன் எங்கும் இருக்கின்றான் நம்ம சொல்ல முடியாது. அவன் சூரியனாகிய தான் என்றும் தன்னுடைய ஒளிக்கதிர் என்றும் இருதன்மைப்பட்டு விளங்குவதனால்தான் உலகத்தோடு இயைந்து விளங்குகின்றான். அதுபோல இந்த தானும் தன் ஆணையமாக இருக்க போய்தான் எல்லா உயிர்களோடும் ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் கலந்து விளங்குகின்றான் என்று சைவசாந்தம் சொல்வார்கள். இது வழிநூல் சித்தியாக உள்ள இரண்டாம் சூத்திரம் இதை மிக அழகாக, மிக அருமையாக அதை விளக்குகின்றது. இன்னும் இதனும் விரிவாக இவற்றின் தன்மை தனக்கெய்தல் இன்றி அப்படின்னு ஒரு இடம் வருது இரண்டாம் சூத்திரத்தில். அந்த இடத்துல பாகுபாடெல்லாம் காட்டுவார் அவர். சிவம் என்பது என்ன, பதி என்பது என்ன, சக்தி என்பது என்ன என்பதை அருமையாக காட்டுவார். அதை நீங்க விரிவா பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிடுவீங்க. இப்ப சிவத்துக்கும் அந்த சிற்சத்திற்கும் உள்ள சம்பந்தம் தாதான்மிய சம்பந்தம். அது என்ன சம்பந்தம்னா அது குணகுணி சம்பந்தம். ஒரு பொருளே குணகுணி என்று இருதன்மைப்பட்டு விளங்குதல், இரண்டு பொருள்கள் வேற்றுமையின்றி ஒன்றுபட்டு விளங்குதல் அத்துவிதம். ஒரு பொருளே குணகுணி என்று வேற்றுமைப்பட விளங்குதல், குணம் என்றும் குணி என்றும், அதான் வேற்றுமை, வேற ஒரு வேற்றுமை இல்லை, குணம் என்றும் குணி என்றும் வேற்றுமைப்பட விளங்குதல் தாதான்மிய சம்பந்தம். இருபொருள் ஒற்றுமைப்பட்டு விளங்குதல், கலப்பினால் ஒற்றுமைப்பட்டு விளங்குதல் அத்வைத சம்பந்தம். ஒரு பொருள் குணகுணி என வேற்றுமை பெற்று விளங்குதல் தாதாண்மிய சம்பந்தம் என்று நாம் இதை பார்த்திருக்கின்றோம். ஆக இந்த அளவிலே இந்த இரண்டாம் சுத்தரிசனை நாம் நினைவு கொள்வோம். ஒரே ஒரு கருத்து இப்பொழுது நினைவுக்கு வருகின்றது என்னவென்றால், கொஞ்சம் நான் நினைவுபடுத்திக் கொள்வதற்காக கேட்கிற மாதிரி வச்சுக்கிட்டாலும் வச்சுக்கிறேன், உங்களுக்கு மட்டுமில்ல எனக்கும் சேர்த்து நினைவுபடுத்துறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த அத்துவித சம்பந்தத்தில் நம்ம பார்த்தோம், அந்த அத்துவிதத்தில் வந்து நகரம் தான் அகரமா மாறி இருக்கு பார்த்தோம். ஒரு இலக்கண விதிப்படி அந்த நகரம் வந்து இன்மை பொருளை தரும், அண்மை பொருளையும் தரும், மறுதலை பொருளையும் தரும் பொதுவா. ஆனா இந்த அத்வைதம்னு வருது இடத்துல வந்து அன்னை பொருளையே தரும் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா. நாம வந்து அதுக்கு வந்து சித்தாந்தரி தத்துவ ரீதியா விளக்கம் கொடுத்துட்டோம். ஏன்னா இறைவனும் உயிரும் ஒரே பொருளா இருக்க முடியாது. உயிர் இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறது போல இறைவனும் இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறான் ஆயிரும். அப்போ அதுக்கு ஏகான்மவாதிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்மை பொருள் கொடுக்கறவங்க வந்து பிரம்மம் வந்து இன்பத்தை அனுபவிக்க துன்பத்தை அனுபவிக்கினா அது வேற ஒண்ணும் இல்லைங்க, கனவுல அப்படி பயப்படுவோம் இல்லையா. கனவு காணும் போது பயப்படுகின்றோமே, அந்த கனவுல வர்றது பயம் மாறிதாங்க பிரம்மம் வந்து துன்பத்தை அனுபவிச்சதெல்லாம் அப்படிங்காங்க. கனவுல வர்றது பயம் மாறினு எதுக்குப்பா சொல்ற அப்படின்னு கேட்டா, கனவுல வர்றது பயம்லாம் போய் தானே, கனவுல நடக்கிறது பிறம் போய் தானே, அத மாதிரி பிரம்மம் துன்பத்தை அனுபவிச்சு போய் தான் அப்படின்றதான். அப்படி சொல்லி என்ன சொல்றான் அப்படின்னா, அப்போ நாம வந்து அனுபவிக்கிற நடைமுறையில நனவுல நாம அனுபவிக்கிற இன்ப துன்பம்னா பொய்னா ஆயிருது. ஏன்னா நம்ம பிரம்மம் அல்லவா, நாமே பிரம்மம். எனவே நாமே பிரம்மமா இருக்கும்போது நம்ம துன்பத்தை அனுபவிச்சோம்னா இந்த நனவு வந்து பொய்யா. இந்த நனவு எப்படி போய் தெரியுமா, கனவு வந்து போய் பாரு, அத மாதிரி இந்த நனவும் பொய்யுங்க அப்படின்னு சொல்றேன். அப்ப நான் வந்து நாம சொல்ற விட என்னன்னா, இந்த நனவு வந்து மெய் உண்மைப்பா. இது எப்படி உண்மை தெரியுமா, கனவு எப்படி உண்மையோ அது மாதிரி நனவு உண்மைன்னு அப்படியே பிளேட்டை நம்ம திருப்பி போடுறோம். கனவை பொய் என்று நான் சொல்வதில்லை. கனவின் பயனும் நனவின் பயனும் வினையின் பயனே பொய்யனல் வேண்டாம். நேற்று நம்முடைய பெருமைப்புக்குரிய வையாபுரி அவர்கள் அருமையான ஒரு கருத்து சொன்னார்கள். அது நேற்று நான் நல்லா உணர்ந்த மெந்தானத்தை உணர்ந்தேன். அதனால் என்னன்னா, எப்போது சங்கற்ப நிலாரணம் படிக்கின்றீர்களோ அப்போதுதான் உங்களுக்கு சைவ சாந்தி தெளிவு வரும்னு சொன்னாங்க. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, வகுப்பு தொடங்கும் போது சொன்னார்கள். இப்ப சங்கற்ப நிலாரணத்தை பற்றி பேசி ஆக வேண்டும் அப்படின்னு ஒரு கட்டாய நிலைமை வந்துட்டு என்ன, அல்லது நான் அதை எடுத்து படிச்சுட்டு இருக்க மாட்டேன், வேற ஏதாவது செஞ்சுட்டு இருப்பேன், நீங்க வேண்டாவது ஏதாவது செஞ்சுட்டு இருப்பேன், அப்படி ஒரு கட்டாய நிலைமை வரப்போய் அதை தயார் பண்ணும் பொழுது அப்போது இந்த நம்முடைய இதுனா வந்து பொது அதிகாரம் படிக்கும். இதுல வந்து நம்ம தடை எழுப்புறவன்லாம் வந்து புறப்புறச்சமயம் புறச்சமயம் என்ன வருவான், உண்மை அதிகாரம் வந்தோம் வைங்க, அங்க நமக்கு தடை எழுப்பது யாருன்னா அகச்சமயத்தார்கள். அந்த அகச்சமயத்தார் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தடையும் எழுப்பும் போது நமக்கு வந்து ஒன்னும் ஓடல். அந்த தடையெல்லாம் நம்ம ஆசிரியர்கள் மறுக்கின்றார்கள். ஏன்னா அவன் சொல்றது நம்ம கருத்து மாதிரியே இருக்கு, அப்படியே நம்ம கருத்து மாதிரி இருக்கு. அப்ப இதை என்ன இவர் மறுக்காரு மிகண்டார், இதை மறுத்து எப்படி சொல்றாரு, இது அவன் நம்ம கருத்து மாதிரி தானே இருக்கு, நம்ம இப்படி தான் சொல்றோம் அப்படின்னு சொல்லி படிக்கும்போதுதான் அந்த விளக்கத்தை சுயான சுவாமியுடைய அந்த மாபாடித்தமனும் படிக்கும்போதுதான், ஓஹோ அவனும் நம்மள மாதிரியா சொன்னாலும் நம்முடைய கருத்து எப்படி அதிலிருந்து நுணுக்கமாக வேறுபடுகின்றது அப்படிங்கிறது அப்பதான் நமக்கு தெரியுது. ஓ சைவ சித்தாந்தம் என்பது இத்தன்மை எது அப்படின்னு அப்பதான் அதனுடைய இயல்பான தன்மையை விளங்குகின்றது. இப்ப நம்ம படிக்கிறோம் ஒரு அடிப்படை படிக்கும், இன்னும் அதனை நுணுகி பார்க்கத்து அதனுடைய இதுதான் சைவ சித்தாந்தம் அதனுடைய நுட்பத்தை உள்ளபடி உணர வேண்டும் என்றால் அதுக்கு சங்கற்பனத்தை தவிர வேறு வழியே கிடையாது. அதான் அவன் சொன்னது எவ்வளவு நூற்றுக்கு நூறு உண்மை என்று நான் அப்பதும் நினைச்சேன். பதிமூணு சாத்திரங்களையும் விட்டுவிட்டு இந்த ஒரு சாத்திரத்தை குறிப்பாக சொல்லி இதை படித்தாதான் உங்களுக்கு முழு தெளிவு சொன்னார்களே நினைச்சேன். அதனை பார்க்கும்போதுதான் தெரியுது நம்மள மாதிரியே சொல்லுவார்கள். அப்பந்தான் அந்த வேற்றுமை நமக்கு விளங்கும். ஏன்னா நாம வந்து கேட்கும் போது ஒரு கோணத்துல கேட்டு ஒரு பொருளை விளங்கி வச்சிருப்போம். நாம விளங்கி வச்ச பொருள் சரிதானா தப்பாங்கிறது நமக்கு அப்பதான் தெரியுது. அந்த அகச்சமயத்தூர்கள் கேள்வி கேட்கும் போதுதான் தெரியுது. நம்ம அந்த அகச்சமயத்தூர்கள் இருக்கின்ற நிலையில கூட நாம நின்றுட்டு இருக்கலாம். அப்ப அவனை மறுத்து சித்தாந்தம் இதுன்னு காட்டும் போது நாமளே சைவ சித்தாந்தத்துக்குள்ள நுழைய முடியுது. அது மாதிரி அனுபவங்கள் நாம் அதை படிக்கும்போது எனக்கு நிகழ்ந்தது, அவர்கள் சொன்னது உண்மை என்று உணர்ந்தேன். ஆகையினாலே அந்த ஒரு கருத்தை சொல்லிக் கொள்கிறேன். இங்க வரும்போது அந்த அத்வைதத்தில் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம அண்மை பொருள் சொன்னோம். அப்ப நாம நிலைநாட்டிட்டோம். ஏன்னா கடவுளும் உயிரும் வந்து ஒரு பொருளா இருக்க முடியாது அவன் சொன்ன. ஏன்னா உயிர் தான் கடவுள்னு சொன்னா அப்ப இன்ப துன்பங்களே கடவுள்லாம் அனுபவிச்சாருனாயிரும், இன்ப துன்பங்களே உயிர்லாம் அனுபவிச்சுன்னு சொன்னா அவன் கனவு மாதிரி போயின்னா. நாம இல்ல, கனவும் மெய் நனவும் மெய், கனவின் பயனும் நனவின் பயனும் வினையின் பயன். கனவுல ஒரு துன்பத்தை அனுபவிச்சுனாலும் அது ஒரு முன்வினை பயன்தான். ஏன்னா கனவு முடியும் வரை அந்த துன்பத்தை நாம் அனுபவிக்கின்றோமா இல்லையா. அப்பதாங்க சூக்கும உடல் ஒன்னு இருந்தாக வேண்டும்னு இதை சொல்லிதாங்க மாபாடியத்தில் நிலைநாட்டுறாரு. ஏன்னா கனவில் அனுபவம் நிகழ்வதால் உடம்பு இல்லாமல் அனுபவம் நிகழாது. எனவே அந்த கனவு அனுபவத்தை அனுபவிப்பதற்கு ஒரு உடல் வேண்டும் அல்லவா, அதுவே சூக்ம உடல் சொல்லி இந்த சங்கற்பனத்தை அங்கே காட்டாரு. கனவின் பயனும் நனவின் பயனும் வினையின் பயனும். அப்புறம் சொல்றாரு, இந்த பிறவி முடிந்த பிறகு பெரும்புண்ணியம் பெரும்பாவம் என்று ஏதாவது இருந்தால், பெரும்புண்ணியத்தை அறிவிப்பதற்கு சொர்க்கத்திற்கும் பெரும்பாவத்தை பலனை அனுப்புவதற்கு நரகத்திற்கும் அந்த ஆன்மா பயணம் செய்ய வேண்டும் இல்லையா? அப்போது உடல் இருந்தால் தானே அதனால் அனுபவிக்க முடியும். அங்கே சொர்க்கம் போக்குவரவு புரிய முடியும். போக்குவரவு புரியவுக்கும் உடல் தேவை, ஆகவே சுக்கும் உடல் உண்டு அப்படின்னு சொல்லி அங்கே நிலைநாட்டுகின்றார். அதனால எந்த வகையிலையும் நம்ம வந்து உயிரும் பிரம்மமும் ஒண்ணு அது இன்ப துன்ப தன்மைச்செல்லாம் பொய்யும் சொல்ல முடியாது. பொய்யுங்கிறதுக்கு எந்த ஒரு எடுத்துக்காட்டை காட்டாலும் அந்த எடுத்துக்காட்டே அது மெய்யின் தான் நிலைநாட்டும். கனவை எடுத்துக்காட்டினாங்க பொய்யுங்கிறதுக்கு, கனவும் மெய்யும் தான் நம்ம நிலைநாட்டிட்டோம். எனவே பிரம்மம் வேறு உயிர் வேறு தான், அதுல சந்தேகமே கிடையாது. பிரம்மமாகிய சிவபெருமான் வேறு உயிர் வேறு தான். அப்ப அத்வைதம் போது நம்ம இரண்டு அல்லன்னு சொன்னோம். இரண்டு இல்லைன்னா சிவம் தான் உயிர், உயிர் தான் சிவம்னு ஆயிரும். இரண்டு அல்லன்னு சொன்ன இப்ப சிவம் வேறு உயிர் வேறுதான், ஆனாலும் இரண்டு அல்லன்னு ஏன் சொல்றேன் தெரியுமா? இரண்டு பொருள்களாக பிரித்து அறிய முடியாதபடி அவை ஒன்றாக கலந்திருக்கின்றன. அந்த கலப்பு பற்றி தான் நம்ம இரண்டு அல்லன்னு சொல்றோம். பொருள் வச்சு சொல்லல, பொருளால வேறுதான். ஆனாலும் இது உயிர் இது உடல் அப்படின்னு பிரித்து அறிய முடியுமா? முடியாது. உயிர் உடலோடு உடலாகவே இருக்கின்றது, அதுபோல சிவமும் உயிர்களோடு உயிர்களாய் அவையே ஆய் இருக்கின்றான். ஆகவே இரண்டு அல்லன்னு பொருள் சொன்னோம், அண்மை பொருள் சொன்னோம். இனி வந்து வழக்கில வச்சு சொல்லுவார் என்ன அப்படின்னா, இந்த துவைதம்ங்கிறதுக்கு வந்து பெயர் என்னன்னா இரண்டுன்னு அதுக்கு பொருள். இரண்டுங்கிறது எண்ணு பெயர், ஒரு எண்ணுடைய பெயர். அது எண்ணு பெயர் முன்னால் இந்த நகரம் வந்தால் அது அண்மை பொருளை உணர்த்துவதுதான் வழக்கு. வழக்கு அப்படிதான் இருக்கு. இப்ப ஏகம் அப்படிங்கிறது எண் பெயர் தானே, ஏகம்னா ஒன்று, அது ஒரு எண்ணின் பெயர் தானே. ஏகம்ங்கிற எண்ணு பெயர் முன்னால இந்த நகரம் வந்து அநேகம் அப்படின்னு இருந்ததுன்னா ஒன்று இல்லை, ஒன்றுமே இல்லை அப்படின்னா பொருள் தருது. ஒன்று அல்ல பொருள் தந்து ஒன்று அல்ல பல அப்படிதான், அநேக பேர் வந்திருந்தாங்க அப்படின்னா ஒருத்தர் ஒருத்தர் மட்டும்தான் அல்ல பல பேர் வந்திருந்தார்கள் அப்படிதான் அதுக்கு பொருள். அப்ப ஏகம்ங்கிறது எண் தானே, அதுக்கு முன்னாடி இருக்கிற அகரம் அண்மை பொருள் தானே குறிக்கின்றது, அது அப்படிதான் வழக்கு இருக்கின்றது. அதே மாதிரி ஏகம்ங்கிறது ஒன்றுங்கிற எண்ணு, துவைதம்ங்கிறது இரண்டுங்கிற எண்ணு. அப்ப ஒன்றுங்கிற எண்ணுக்கு முன்னால அந்த அகரம் வந்து எப்படி அண்மை பொருளை கொடுக்கின்றதோ அது மாதிரிதானே துவைதம்ங்கிற அந்த ரெண்டுங்கிற எண்ணுக்கு முன்னால வருது அகரமும் அண்மை பொருளை தானே கொடுக்க வேண்டும். அதுக்கு போய் எப்படி இன்மை மருதலை பொருளாக நம்ம வந்து வளைந்து சொல்லலாம்? எனவே அது வழக்கிற்கும் பொருந்த மாட்டேன், பொருந்தாது. தத்துவ கொள்கைப்படி பார்த்தாலும் அன்னை பொருள் தான் கொடுக்க முடிகின்றது, வழக்குப்படி வைத்துக் கொண்டு பார்த்தாலும் அன்னை பொருளை தான் கொடுக்க முடியுது. எனவே அத்துவிதம் என்ற சொல்லே அந்நிய நாட்டியை உணர்த்துமாயிட்டு அப்படின்னு ஏதில் எழுதுவார். தெளிவா படிக்கவங்களுக்காக சொல்லி வைக்கிறேன். ஆக இந்த அளவிலே நாம் இந்த இரண்டாம் சூத்திர சிந்தனையை நிறைவு செய்து கொள்ளலாம் என்று கருதுகின்றேன். இதே ஏதாவது ஐயப்பாடை உணவுக்கு இருந்தால் அதை வெளியில் வைத்து நாம் விவாதிக்கலாம், அல்லது கலந்துரையாடல் வகுப்புகள்லாம் இருக்கும், அதை நாம் பார்த்துக் கொள்ளலாம். இந்த ஊர் இது அளவு இதுவரை பொறுமையாக செயல்படுத்த பெரியவர்கள் அனைவருக்கும் அடியேன் உடந்தாந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே.